ಕಾಲನೇಮಿನಿಹಾಭೀರಃ ಸೌಧಿಷ್ಠೋರಜನೇಶ್ವರಃ ತ್ರಿಲೋಕ ಆತ್ಮಾ ತ್ರಿಲೋಕೇಶವ ಕೇಶವಕೇಶಿಕಾ ಹರಿಹಿ. 82nd ಶ್ಲೋಕಂ 642nd ನಾಮ. ಸ್ಮೃತೇ ಸಕಲ ಕಲ್ಯಾಣ ಪಾಜನಂ ಯತ್ರ ಜಾಯತೇನ ಭಗವನ್ ನಾಮ ನೆನಚ ಮಾತ್ರತ್ನಾಲೆಯೇ ಸಕಲ ಕ್ಷೇಮಗಳೂ ಉಂಟಾಗುವುದು ಚೊಲ್ಲದು ಶಾಸ್ತ್ರಂ. அப்படிப்பட்ட திவ்யமான நயமாக்கள்ல அமிர்த அமிச்ச விக்ரமஹா வரைக்கும் பார்த்தோம். பிரத்யும்னா அமிச்ச விக்ரமஹான், விக்ரமம் பராக்கிரமம் அதுக்கு சமானம் இல்லை, பகவானுடைய பராக்கிரமத்துக்கு சமானமாக வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான பராக்கிரமம் உள்ளவர், உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் படைத்தவர், எல்லோருக்கும் வீரியத்தையும் சக்தியும் பலத்தையும் சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். இந்த குணங்கள் அவரிடத்தில் இருக்கிறதுனால்தான் அவருக்கு பகஹா பகவான்னு பேரு. அப்படிப்பட்டதான குணங்கள் அவரிடத்திலிருந்து வரும் பொழுது, வீரியமே அவரிடத்துல மற்றவர்களுக்கு வரும் பொழுது, மற்றவர்கள் அவரை விட அதிகமான வீரியம் எப்படி அடைய முடியும்? முடியாது. ஆகையால் அமித விக்ரமஹா அப்படின்னு. அதோட மட்டுமில்லை, அஹிம்சித விக்ரமஹா, அவரை யாரும் எப்பொழுதும் தோக்கடித்ததில்லை, அவரை யுத்தத்தில் எப்பொழுதும் கீழே விழும்படி பண்ணியதில்லை, அப்படிப்பட்டதான விக்ரமஹா அப்படின்னு சொல்லி அந்த பராக்கிரமத்தை சொல்லக்கூடியதான தெரிவிக்கக்கூடியதான ஒரு விஷயத்தும் சொல்றார். காலநேமினிஹா, காலநேமின்னு ஒரு அசுரன். அந்த அசுரன் குதிரை வேஷத்தில் வந்திருந்தான். அப்படிப்பட்டதான அவனை கொன்னவர். இந்த காலநேமி எனக்கூடியதான அம்சம், காலநேமிச்ச தைதேயா தேவானாம்ச பயப்பிரதா, தேவதைகளுக்கு எல்லோருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான அளவுக்கு இருந்தான் அவன். இந்திரனை உட்பட பயந்துன்றதான அவர், எந்த சமயத்துல என்ன ஆகும்னு தெரியாது. அப்படி தேவதைகளை ரொம்ப துன்புறுத்தினதான ஒரு ஸ்வரூபம். தேவதைகள்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, தேவதைகளுக்கும் பயாதைகள் உண்டு. எப்பொழுது அவர்கள் வருவானோ, எப்பொழுது நம்மளுடைய ஒரு பவரானது குறைஞ்சு போயிடுமோன்னு அவளுக்கு ஒரு பயம். ஆனா ஒண்ணு, அவ பரமாத்மாவிடத்துல இருக்க, சமீபத்துல இருக்க, போய் அவரிடத்துல சரணாகத்தை அடைஞ்சு அடையலாம்ங்கிற ஒரு இதுவே தவிர, சாஸ்வதமாக நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், எப்பொழுதுமே இருப்போம்னு சொல்ல முடியல. சர்க்கத்துல இருக்கிற மனுஷியால் அவ இருந்துட்டு இருக்கா, ஆனா தேவலோகத்துல பதவியில இருக்க பத்தட அவளுக்கு எப்பொழுதுமே ஒரு பயமாகத்தான் இருக்கு. இந்த பயமானது எதனால வந்திருக்கு? அகங்காரத்தினால வந்திருக்கு. அந்தந்த பதவிக்கு வந்த பிறகு தேவதைகளுக்கெல்லாம் நாம் தானே இதை ஜெயித்தோம், நமக்கு தானே இது இது சாஸ்திரமா இருக்கும் எனக்கூடியதான எண்ணம் உண்டு. மனுஷியாளுக்கும் அந்த எண்ணம் இருக்கல்லவா, உடம்புல சக்தி இருக்குமையானால், கையில பணம் இருக்குமையானால், மனுஷியால் சகாயத்துக்கு இருக்குமையானால், நாம் எந்த காரியத்தையும் பண்ணலாம் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துருக்கா ரொம்ப பேர். ஆனா உடம்புல பலம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுமே இன்னொருத்தருடைய தயவு வேண்டித்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிஸ்தி வரும் பொழுது ஏதோ கொஞ்சம் நாலு பேரை அனுசரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இதே மாதிரிதான் தேவதைகளுக்கும், அவளுடைய அகங்காரம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அப்பப்பொழுது பரமாத்மாவே அவளுக்கு வாணிங் கொடுக்குறா. இந்த வாணிங் தான் கேனோபன் இடத்துல ஒரு தரம் சொல்லியிருக்கு. தேவதைகள்லாம் நாம தான் ஜெயிச்சிருக்கோம், நமக்கு மேல வேற யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வத்தோடு இருக்கிற காலத்துல அவளுக்கு முன்னால பரமாத்மா ஒரு எட்டத்தாக காணப்பட்டாரா. எட்டத்துன்னு ஒரு ஸ்தம்பம் மாதிரி கீழிருந்து மேல் வரைக்கும் ஒரு பெரிய தேஜோ குஞ்சம். அந்த தேஜத்தை பார்த்து தேவதைகள்லாம் நடுங்கினா, ஏன்னா அவளுக்கு நடுங்கி நடுங்கி எப்பொழுதுமே பயந்துட்டு இருக்கிறவா. இரண்டாவதுக்கு எதெல்லாம் எதை கண்டாலும் பயங்கிற போல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு, இது என்னதான் புதுசா வந்திருக்கேன், ராட்சசனா இருப்பானோ, இப்பதான் ராட்சசனத்தை தப்பிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், மறுபடியும் ராட்சசனாக்கும் அப்படின்னு நினைச்சிருந்து ரொம்ப கவலைப்பட்டு அக்னி பகவான் அனுப்ப, அக்னி பகவான் அங்க போய் அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியல சார், ஒரு சின்ன புல்லை கொடுத்து அதை எரிச்சு காமின்னு சொன்ன, அதையும் எரிச்சு காமிக்க முடியல. அதுக்கு வாய் வந்துச்சார், வாய் உடைச்சா வாயும் அந்த பிள்ளை எடுத்து போக்கிட முடியல. இந்திரனே நேராக போக வேண்டியதான ஒரு பரிஸ்தி. நேராக இந்திரன் போனதுமே அந்த எட்டத்தை மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனதுமே அவன் பாட்டுக்கு அங்கே உட்கார்ந்து ஸ்ரத்தையோட தபஸ் பண்ணினான். அப்பொழுது உமா பார்வதி ஹைமவதி பகுரோ உமானாம் உமாம் ஹைமவதியும் ரொம்ப அழகா தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அம்பாள் பிரத்யக்ஷமாயி சாப்ரம்மேதி ஓச்சா பிரம்மணோ வா மகிமா சுவைவாயம் மகியத்வமிதி அப்படின்னு அந்த பிரம்மத்தினுடைய கௌரவத்தினால்தான் மகிழ்ந்தால்தான் நீங்கள் இவ்வளவு தூரம் நல்லதை அடைந்து அப்படின்னு சொன்னான்னு தெரியுது. இப்படி தேவதைகளுக்கு அப்பப்பொழுது பயம், அப்பப்பொழுது அந்த பயத்தை நீக்கிறதுக்காக பரமாத்மா சகாயம் பண்ணி கொண்டு பண்ணிட்டு வர. இப்படி இருக்கிற காலத்துல காலநேமிங்கிற ஒரு அரக்கன் அவன் பயமுகனாக இருந்து கொண்டு குதிரை முகமாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் எந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் எந்த லோகத்துல எப்பவும் மலைகளை வீசுறது பெரிய பெரிய கல்லை வீசுறது இப்படியெல்லாம் ரொம்ப இந்த பண்ணிட்டே இருக்க தேவதைகள்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துல எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு பிரதீகாரம் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாம ரொம்ப இன்பப்படுத்திட்டே இருக்கிற காலத்துல அப்பொழுது பகவான் சரணாகதி அடையும் பொழுது பகவான் பார்த்தாராம் அவன் மாயையோட இருந்துருக்கான். இந்த மாயையை கொல்றதுக்காக நம்ம பட வேண்டியது என்னன்னா சஹஸ்ர கிரணத்வாரை ஆயிரம் சூரியன் இருந்தால் எவ்வளவு ஒரு பிரகாசம் வருமோ அப்படி பிரகாசத்தோட கூடியதான தன்னுடைய சக்கரத்தை முழு வியாபகமாக அந்த சக்கரத்தை வீசினார் அப்படின்னு சஹஸ்ர கிரணாபானே சக்கரேணோ யுதி அப்படின்னு அப்படி அந்த சக்கரத்தினால சக்கராயுதனால அவரை சொன்னாராம். அதுல இருந்து அவருக்கு காலநேமி நீஹா காலநேமி எனக்கூடியதான அசுரனை நிஜகானா கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த பேர் வந்ததா காலநேமிஹா காலநேமியும் அசுரம் காலநேமி எனக்கூடியதான அரக்கனை நிஜகானா விசேஷமாக அவனுக்கு கொஞ்சம் மிச்சம் இல்லாம கொண்டு விட்டார். அப்படி என்ன ஏதாவது சரீரத்துல ஒரு பகுதி இருந்து அதிலிருந்து வேற எந்த ராட்சதன் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முழுமையாக மறுபடியும் அங்கேருந்து வராமல் அஜ்ஞானத்தை அடியோடு அறக்கிற அழிக்கிறா போல அழிச்சு விட்டார். அதனால்தான் நிஜகானா ஜகானா போட்டா போறோம் நிஜகானா நிச்சயமாக மறுபடியும் அவனுடைய ஒரு ட்ரேசஸ் கூட மறுபடியும் வரப்படாதுன்னு பண்ணினாரா அவ்வளவு வசத்தியான ஒரு சுரூபம் ஆகியால் காலமே எமினிஹா வீரா. இப்பொழுது அமித விக்கிரமகான நாமக்கள்லாம் வந்துருக்கு அவருடைய விக்கிரமமானது அமிதமாக இருக்கு என்று சொன்னதுக்காக இங்க வந்திருக்கு காலனே எமினிஹா. அதுக்கு மேலே வீரா வீரஹான்னா சூரஹா முன்னாலேயே பார்த்தது அவருடைய சௌரியம் அதுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு சௌரியம் ஆயால் வீரஹா. இந்த வீரஹாங்கிற பதமானது பல கோடங்கள்ல இது பார்க்கப்படுகிறது. ஆத்ம ஜானத்தை உயர்ந்ததாக ஒரு நிலையாக வைத்துக் கொண்டு அதை அடையிறதுக்காக ஒரு தீவிரமான ஒரு முயற்சி இருக்குமையானால் அதுக்கு தீரஹான்னு இதே வீரனை தான் தீரஹான்னு சொல்றார். வீரன்னு சொன்னது உபாசனா பிரகரணத்துல என்ன ஆனாலும் சரி நம் வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி அடைஞ்சே தீருவேன் எனக்கூடியதான எண்ணத்துல யார் முயற்சி பண்றானோ அவனுக்கு வீரன்னு பேர். வீரான்னு சில பேர் வீராந்தியுஷ்கட்டினவகம் வீராவலி பஞ்சகம் அப்படின்லாம் வீரான்னு சொன்னா இந்த ஜென்மாவில எப்படியாவதோ அதை அடைஞ்சித்தான் தீருவேன் என்று முழு முயற்சியோட இருக்கிறவன் வீரன். யுத்தத்துல வீரன்னு சொன்னா என் பிராணம் போனாலும் பரவாயில்ல இந்த நாட்டுக்காக நான் ஜெயிச்சுதான் தீர்வேன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவன வீரன் நம்ம சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி பகவான் வீரன்னு சொன்னா என்ன அர்த்தம் சௌரியம் பராக்கிரமம் பரிபூர்ணமாக உள்ளவர் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வீரன் சொல்லிட்டுருக்கோம். இந்த புத்தி சக்தியை சரியான வழியில அனுப்புறதற்கானே அவன் தான் வீரன். யுத்தத்துல மியர் பிசிக்கல் போர்ஸ் மட்டும் இல்ல எந்த சமயத்துல எப்படி நடக்கணும் எப்படி இருந்துக்கணும் எந்த ஆயுதத்தை போடணும். சில பேருக்கு சில ஆயுதங்கள்ல ரொம்ப பிராவீண்யம் உண்டு. அர்ஜுனனுக்கு அம்புன்னா ரொம்ப சந்தோஷம், பீமசேனனுக்கு கதைன்னா தான் சந்தோஷம். கதாயுதத்துல பீமசேனன் ரொம்ப வசதியானவன், அர்ஜுன் ஆனவன் அம்பு யுத்தங்களை தான் அவனுக்கு வசதி. இப்படி சில பேர் யானை மேல ஏறி யுத்தம் பண்றதுல சில பேருக்கு ஒரு பராக்கிரமம், சில பேருக்கு குதிரை மேல யுத்தம் பண்றதுன்னா யுத்தம். அதுலயே பழகி பழகி அவளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அதுல ஜெயிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவளுக்கு உண்டு. அதே மாதிரியே வீரனா இருக்கக்கூடியதான பகவான் எல்லா யுத்தத்திலையும் எதிராளி எப்படி எதுல வீக்கா இருக்காரோ அதுல யுத்தம் பண்ணு ஸோ நம்ம எதில் பிரபலமாக இருக்கோமோன்னு அது நமக்கு தெரியணும். அதே போல எதிராளிக்கு எது கொஞ்சம் குறைச்சலா இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதுல யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர். அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு சொரூபம் வீரஹா அப்படின்னு. வீரஹா சூரஹா, அதுக்கப்புறம் சூரகுலோத்பவா பகவான் சௌரிஹி, சூர குலத்துல உண்டானார். பகவானுக்கு உண்டாகிறதுன்னு சொன்னா ஏதோ தனியா அவர் பிறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவர் இஷ்டமாக அவர் பிறந்திருக்கார். மனுஷியாளுக்கெல்லாம் எங்கே பிறக்கிறதுங்கிறது அவளுக்கு சுவாதந்திரம் இல்லை. நாளைக்கு குடியரசு தினம்னு சொல்லிட்டு இருக்கோம், சுதந்திர தினம்ங்கிறோம், இண்டிபெண்டன்ஸுங்கிறோம். அதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு நம்ம நாட்டெல்லாம் நம்ம இஷ்டமாக நம்ம எதோ பண்ணலாம்ங்கிறதுக்காக இருக்கே தவிர நமக்கு நிஜமாக இண்டிபெண்டன்ஸ் இருக்கான்னு பாருங்க கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் ஏன் இல்லைன்னு நீங்கள் பிறக்கிறதே எங்கே பிறக்கணும் எப்படி பிறக்கணும்னு தெரியாது. நமக்கு தெரியாமல் நம்ம பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பிறந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆண்களெல்லாம் பெண்களாக பிறந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறார். பெண்கள்லாம் சர்ச்சா இது என்ன ஜென்மம், ஆண்களாக பிறந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். சில பேர் அண்ணனரான ஜென்மம் வந்ததுன்னா ஒச்சத்தையும் நினைக்கிறார். சில பேர் இது என்ன சார் பேக்வர்ட் கிளாஸில் பிறந்தா காலேஜில் சீட் ஈஸியாக கிடைக்குங்கிறான், என்ன பண்ணுறது அவாவாழோ அவாவா நினச்சிட்டு இருக்கா அப்படி. ஆனால் எல்லாமே நம்ம நினைக்கணும், நமக்கு இதில் ஒரு சுவாதந்திரம் இல்லை. எப்படி பிறந்தோம் அப்படின்னு சொன்னேனால் அதுக்கு எந்த காரணமும் நீங்கள் சொல்ல முடியலை, காரணம் சொல்ல முடியலன்னு பகவான் மேலே போட்டுருக்கான். எங்கே ரீசன் தெரியலையோ அங்கே ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டான். விவகாரம் என்ன, பகவானை கேட்டால் பகவான் என்ன சொன்னார், நான் எதையும் எடுத்துக்கிறது இல்லை, என யாருக்கும் இன்னார் வேண்டியவன் இன்னார் வேண்டாதவன் அப்படின்னு. நமே துவேஷோத்தி நோப்ரியா, எனக்கு துவேஷ்யனும் யாரும் இல்லை, பிரியனும் யாரும் இல்லை, வேண்டியவனும் யாரும் இல்லை, வேண்டாதவனும் யாரும் இல்லை. ஆனால் அவளுக்கு அந்தந்த பிரிவு கிடைக்கிறதேன்னு சொன்னால் அந்த பிரிவு அவளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி. போன ஜென்மாவில் அதுக்கு முன்னான ஜென்மாக்களை கர்மாக்களை சேர்த்து வச்சிருக்கா, அந்த சேர்த்து வச்சதான கர்மாக்களில் சில கர்மாக்களாக பழுக்கிறது. அது என்ன எந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணினீங்களோ அந்த ஆர்டர்லே வரும்னு சொல்ல முடியாது. கடைக்கு போய் காய்கறி வாங்குறேன், காய்கறி முதல்ல நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கினேன் சேப்பங்கிழங்கு வாங்கினேன்னு அதுவே அடுத்த நாள் பண்ண மாட்டாங்க. என்னடா பீன்ஸு இது போல் இது பின்னால் வாங்கியிருந்தாலும் அதால் முன்னால் பண்ணுவோம், ஏன்னா ரெண்டு நாள் அது வச்சிருந்தா கெட்டு போயிடும். ஆகையால் என்ன ஆகுனர், நீங்கள் வாங்குற மெத்தட் வேறு, அவள் பண்ணுற மெத்தட் வேறு. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடியதான கர்மா வேறு, அந்த கர்மாவனால் வரக்கூடியதான பலமானது அது வேறு ஆர்டரில் வரும். அப்படி இருக்கிற காலத்தில் இவருக்கு எந்த கர்மா பழுத்திருக்கோ அந்த கர்மாவை அனுபவிப்பதற்காக தக்கினதால அதுக்கு தகுந்ததான ஒரு சரீரம். ஆகையால் இந்த சரீரமானது நமக்கு இந்த பிறவி வந்திருக்குன்னு சொல்றேல, இந்த பிறவியானது நமக்கு இதனாலே என்று உங்களால் சொல்ல முடியாது, அது கர்மாவனால தான். கர்மா எப்போ பண்ணினோமோ என்னமா பண்ணினோமோ அந்த ஆர்டரில் அது பழுத்திருக்கு, அதுக்கு தகுந்ததாக ஒரு பலம் வந்திருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான கர்ம பலத்துக்கு தக்கவாறு சரீரம். அதனால நீங்கள் வந்து இப்போ போய் சொன்ன பிரயோஜனம் இல்லை, எனக்கே பகவான் இந்த சரீரத்தை கொடுத்தார், என்னையே வெள்ளை வெள்ளையாக ஒன்று பண்ணலை, என்னையே ஆப்பிரிக்காவில் பிறக்க வைக்கலை இப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் அவளுடைய கர்மா தான் காரணம். ஆனால் பகவானுக்கு ஜென்மாவுக்கு என்னென்னா பகவானுக்கு போன பிறவின்னு இல்லையே, அவர் இஷ்டமாக பிறப்பார், எங்கேயாவது பிறப்பார். அவருக்கு எப்படின்னா அவருக்கு மாயிக்கமான ஜென்மம், அவருடைய சரீரம் நம்ம மாதிரி வியாபாரிக சரீரம் இல்லை, பிராதிபாசிக சரீரம், அப்பப்போ தோடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா அவர். அவருடைய வந்து கர்மாவனால பிறக்கலை, மாயினால பிறந்தார். தன்னுடைய மாயையை தான் வசமாக்கிக்கொண்டு ஏதோ ஒரு இஷ்டமாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். ஆகையால் தான் அவர் நரசிம்ம சரீரமாகவும் எடுத்துக்கலாம், வாமன சரீரமாகவும் எடுத்துக்கலாம், ராமநாட்டம் ஆஜானுபாகவும் எடுத்துக்கலாம், வாமன் நாட்டம் குறைச்சலான சரீரம் புள்ள சரீரமாகவும் எடுத்துக்கலாம், நரசிம்மனாக இதுவரைக்கும் இல்லாத சரீரத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால பன்னி சரீரம் அவன் எல்லாம் எடுத்துட்டார் அது வேற. ஆனா இப்ப என்னடா இதுவரைக்கும் சுருட்டியிலேயே இல்லாத ஒரு சரீரம் நரசிம்ம சரீரமாகவும் எடுத்துக்கலாம், ஐயகிரீவனாகவும் கீழெல்லாம் மனுஷன் தலை மட்டுக்கும் குதிரை அப்படி சரீரமும் எடுத்துக்கலாம். காரணம் என்ன, மாயிக்கமான சரீரம், மாயானது அவர் கண்ட்ரோல்ல இருக்க அதனால ஒரு சரீரம். அதனால பிறந்து என்ன பண்றார்னா தர்மா தர்மங்களை சரிபடுத்துகிறார். எதா எதாகி தர்மத்திய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியம். எப்பொழுதெல்லாம் தர்மமானது குறையிறதோ அதர்மமானது ஜாஸ்தியாகிறதோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அது சரி பண்ணணும் என்பதற்காகவே மறுபடியும் சரீரத்தை எடுத்துக்கிறார். சரீரத்தை எடுத்துக்கொண்டு தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்து மறுபடியும் அந்த பழைய நிலையை கொண்டு வந்து வைக்கிறார். பழைய நிலையை கொண்டு வந்து விட்டுவிடுவார். அதுக்கப்புறம் மனுஷியால் அங்கே இருக்கிறவ என்ன பண்ணணும், தர்மத்தை கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரியே ஞானமானது மறைஞ்சு போச்சுன்னா அந்த ஞானத்தை என்ன பண்ணுறா தெரியுமா, மறுபடியும் அதை சரி பண்ணி யாராருக்கு என்ன வேணுமோ அது இன்னொரு தடவை அதை சொல்லி இதை பண்ணிட்டே இருக்க. இப்படி ஞானத்தையும் கர்மாவையும் அதே போல தர்மத்தையும் சரி பண்ணுவதற்காக சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கார். இந்த சரீரம் எங்கே எடுத்துக்கொள்ளணும் என்கிறதும் அவருடைய இஷ்டம்தான். இந்த தினம் என்ன பண்ணினார், சூரியனுடைய குலத்துல தேவகி வசுதேவதாளுக்கு வசுதேவாளுக்கு பிறந்தார். தேவகி வசுதேவாளுக்கு ஏன் பிறந்தார், தேபாதே பரமம் தபஹா. அவர் மூணு ஒரு ஜென்மாவில் உயர்ந்ததாலும் தபஸ் பண்ணினாரா, தபஸ் பண்ணிவிட்டு அவ பகவான் பிரத்யட்சமாகும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாகும் பொழுது அவளை என்ன வேணும்னு கேட்டார். உங்க மாதிரி பையன் எனக்கு வேணும்னு கேட்டாலும் இது நன்னா இருக்கு. அவர் பார்த்தார் எது நடக்காதோ அதை கேட்டால்தான் என்ன அர்த்தம், ஒரு தபஸ் பண்ணினேன், தபஸ் பண்ணினதுனால உங்களுக்கு கேட்டதை கொடுத்து தான் ஆகணும். ஆனா கேட்டதை கொடுக்கலாம்னு சொன்னா கேட்கறது இல்லாதது கேட்கறேல, ஏன்னா எனக்கு சமாதமாக உலகத்துல இருக்காள யாரும் யாருமே இல்லை. நதஸ்ய பிரதிமா அஸ்தி எத்தன அமமஹத்யசா, அவருக்கு சமானமான உத்தரவு இல்லை. நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நத்வசமோத்யபியதிகச்ச திருஷ்யதே, அவருக்கு சமானமானவரும் இல்லை, அவரோட உயர்ந்தவராரும் இல்லை. அப்போ உங்களுக்கு சமானமான உங்க மாதிரியே குழந்தை பறக்கணும்னு சொன்னால் எப்படி, அதுக்காகத்தான் என்ன சொன்னார், எனக்கு சமானமாக வேற யாரும் இல்லை அதனால நானே பறக்கிறேன்ட்ட. அப்படி சொல்லும் பொழுது அதிதி கஷ்யபாளுக்கு சாட்சாத் வாமனராக பிறந்தார். ரெண்டாவது பிறவில ராமனாக தசரதருக்கும் கௌசல்யக்கும் அப்படி ராமனாக பிறந்தார். அதற்கு பிறகு மூணாவது அவதாரத்தில் வசுதேவகி வசுதேவன் தேவகி ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணனாக பிறந்தார். பிறந்தப்ப அங்கே சொல்லிவிட்டார், பிறக்கிற காலத்திலே சத்தியபுரதமும் சத்தியபரம் திருசத்தியம் சத்திய சத்தியம் நீடம் சத்தியே அப்படின்னு சத்தியஸ்வரூபமாக பகவான் அவளுக்கு ஆவிர்வாகம் பண்ணி அவளுக்கு சதுர்புஜத்தோட சேவை கொடுத்தார். சேவை கொடுத்ததுமே அம்மா யாரது ஏன் இப்படி பிறந்தேள் அப்படின்னு கேட்குறார். கேட்கும் பொழுது இது மாதிரி நீங்கள் புருஷ்ணி புருஷ்ணிகர்பான்னு ரெண்டு பேராக நீங்கள் இருந்தேள், இவன் நீங்கள் தபஸ் பண்ணி இப்படி என்னை கேட்டேன், என்னை கேட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு சமானமாக உத்தரம் இல்லை, ஆகையால் நீங்களும் தபஸ் பண்ணி வரத்தை கேட்டு விட்டேன், அப்போ எனக்கு சமானம் நான் தான் இருக்கேன், எனக்கு சமானமாக இன்னொருத்தர் வியக்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக நானே பிறக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணி நான் பிறந்திருக்கேன். இது மூணாவது பிறவி. எப்பவுமே பகவான் ஒரு தரம் கேட்டால் கேட்டது மூணு தரம் கொடுப்பார். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே அது பண்ணுறோமே இது பண்ணுறோமேன்னு, ஆனால் பகவான் நிஜமாக மனசார பிரார்த்தனை பண்ணிடையானால் அந்த சமயம் வரும் பொழுது எது நீங்கள் நினைச்சிடோ அதை விட மிக சிறந்ததான ஒரு பலனை நிச்சயமாக கொடுப்பார். அது பலன் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும், வர பிறகுதான் பகவான் கண்ணை மூடிட்டு இருக்காரே நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரே இப்படி எல்லாம் மனசுல தோணும். ஏன்னா நம்ம மனசு அடிபட்டு இருக்கிற மனசு, கவலைப்பட்டு இருக்கிற மனசு, ஆகையால் இது என்ன பண்ணோம், நமக்கு வரலையே வரலையேன்னு ஒரு ஆகாங்ஷ ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளை பகவான் விட்டுவிட்டாரோ கைவிட்டாரோன்னு ஒரு கவலை இருக்கும். ஆனால் எப்பொழுது உங்களுக்கு அதனுடைய பலமானது வருதோ நம்ம என்னமோ நினைச்சோமோ அதை விட இவ்வளவு உயர்ந்ததான ஒரு பலம் வந்திருக்கேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அது மாதிரி பகவானை ஒரு தரம் கேட்டால் மூணு தரம் அவருக்கு அவளுக்கு பிறந்து அதுக்கப்புறம் சொன்னாரா இதுக்கு மேலே உங்களுக்கு மோட்சம்தான், உங்களுக்கு ஒரு ஜென்மா இருந்தால் தானே அந்த ஜென்மாவில் நான் பிறக்கணும்னு கேட்பேன், ஆகையால் உங்களை மோட்சத்தையே கொடுத்துவிட்டேன், பகவானே குழந்தையாக பிறந்தவரை உங்களுக்கு மோட்சம்தான் அப்படின்னு தேவகி வசுதேவாளுக்கு அப்பொழுதுமே மோட்சம்னு சொல்லிவிட்டார். சில பேர் கேட்குறா பகவான் குழந்தையாக பிறந்த பிறகும் அவ ரொம்ப நாள் இவர் பிறந்து வளர்ந்து கம்சனை கொன்று அதுக்கப்புறம் தான் ஜெயிலிருந்து விடுவித்தார, அத்தனை நாள் ஜெயிலில் இருக்கும்படி அவ ஏன் இப்படி பகவானே குழந்தையா பிறந்த பிறகு அவ ஆகணுமேன்னார். அவளை தான் ஞானியா அன்னைக்கே கொடுத்துட்டார், ஞானியா அழுத்து ஜீவன் முக்தனா ஆனார். ஆனாலும் அந்த கம்சனுடைய பிராரப்தத்தினால இங்க இருக்க வேண்டியதான்னு நிர்பந்தம் இருந்தார். அவளுக்கு அதனால ஒரு துன்பமும் வர அவ ஆனந்தமாக இருந்தான்னு ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆகையால் அப்படி சூர குலத்தில் சூர அன்வயத்தில் சூரனுங்கிற ராஜா வந்து அவன் வம்சத்துல பிறந்ததுனால இவருக்கு சௌரிஹி சூர குல உத்பவத்வா சௌரிஹி. அதுக்கப்புறம் சூரஜனேஸ்வர, அதுக்கப்புறம் காலனே வீர சூர சௌரி சௌரிஹி சூரஜனேஸ்வர. சூரஜனாளுக்கு ஈஸ்வரன், அது என்ன சார் உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், மூலகங்களுக்கு ஈஸ்வரன், அவருக்கு சூரஜனேஸ்வரா அப்படின்னு விசேஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதிசயமான சௌரியம் அவரிடத்துல இருக்கிறதுனால இந்திராதி சூரர்கள் எல்லாம் அவரை போற்றுகிறார்கள், எல்லாரும் போற்றுகிறார். எல்லாரும் போற்றவா, எல்லாரும் பகவான் நமஸ்காரம் பண்றவா, அவாவுடைய காமனைக்காக நமஸ்காரம் பண்றார். எல்லா மனுஷியாளுக்கும் ஏதோ மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் அந்த பலமாக நிறைவேறணுங்கிறதுக்காக பகவான நினைச்சிட்டு இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா, பூஜை பண்ணிட்டு இருக்கா, எல்லாமும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சூறாளா இருக்க பார்த்தா அவ எப்பொழுதுமே பகவான பூஜை பண்ணிட்டே இருக்க. என்ன சுவாமின்னு இந்த சௌரியம் இருக்குமையானால் சத்ரு பயம் ஜாஸ்தி. நீங்க உடம்புல பயில்வானா இருந்துட்டேன்னு வச்சுங்களேன், நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நினைச்சுட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் உடம்புல ரொம்ப பயம் இருக்கு, ஒரு சக்தி இருக்குமையானால் இந்த சக்தியினால நம்மளை யாரும் கிட்ட வர முடியாது, நம்ம தைரியமா இருக்கலாம்னு. ஆனா சக்தி வந்த பிறகு பார்க்கணும் எப்ப என்னோட இந்த சத்ரு வருவாரோ இதற்கு. இந்த சத்ரு வந்தானே ஆனால் அவனோட சண்டை போடும் பொழுது சரீரத்துக்கு நிஜமாகவே துன்பம் வரும். அவன் சும்மா இருப்பானா, குத்து சண்டை போடுறப்போ ஒரு குத்து குத்தினான்னா அதனுடைய வலி எத்தனை நாள் இருக்கும்னு அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். நம்மளை யாரும் குத்த மாட்டான், ஏன் தெரியுமா, ஒரே குத்துல பிராண்டை விட்டுருவாங்க. அதனால இவன் கிட்ட ஏன் வர போறான். ஆனா சூரனா இருக்கிறவனுக்கு அவனுக்கு எப்பொழுதுமே பயம் ஜாஸ்தி. ஏன்னா இது போல ஒரு சத்ரு வருவானோ, அந்த சத்ரு வந்து என்ன அடிச்சுட்டு இருப்பானோ, அதனால நான் தோத்து போயிடுவானோ. தோத்து போனா பயம் வேற, வெக்கம் வேற. ஆனா அவன் ஜெயிச்சானாயானாலும் ஜெயித்த பிறகும் ஆனா அவன் அடிச்ச அடி இருக்கு பார்த்தா அது குறையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள இன்னொரு சத்ரு வந்துடும். ஏன்னா ஜென்மா முழுக்க வலி அனுபவிக்க வேண்டியதான் நிர்பந்தம் சார். எந்தா சூறாள்னு சொன்னாலே அவ என்ன பண்ணுவா, சர்வதா சர்வ காலமும் சத்ரு இல்லாமலேயே நான் காப்பாடப்பட வேண்டும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாளாம். மிலிட்டரியில இருக்கா யுத்தத்துல, மிலிட்டரியில சாதாரண சமயத்துல இருக்கப்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நிஜமாக ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா அப்ப தெரியும் எந்த கணத்துல என்ன ஆகும்னு தெரியாது. எப்ப யுத்தத்துக்கு போறாலும் எப்படி யுத்தத்துல நம்ம போயிடுவோமோ ஒன்னும் தெரியாது. அப்படி இந்த சூறாளா இருக்கிறவாள் எல்லோருமே என்ன பண்ணிட்டு இருக்கா, பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, சூரஜனேஸ்வரஹா, சூரஜனங்கள்னால எப்பொழுதும் போற்றப்படுபவர். நிஜமாகவே அவ வேற ஒண்ணும் கிடையாது, உடம்பு பயிற்சி பண்ணிக்கிறது, மீதி சமயத்துல பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது, அப்படி பரிசத்துல இருக்காளாம். ஆகையால் தான் அவளுக்கு சூரஜனேஸ்வரஹா. அதற்கு பேர் திரிலோகாத்மா, பகவானுடைய பேர் என்ன, திரிலோகாத்மா. திரையாணாம் லோகானாம் அந்தரியாமிதையா ஆத்மா, பகவானுக்கு திரிலோகாத்மான்னு மூலகத்துல மூலகங்கிறது உபலட்சணம், எல்லா உலகங்களையும் எங்கேயும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ, நான் பகவான் அந்தரியாமியா இருந்துட்டு இருக்கார். அந்தரியாமின்னா என்ன சார், உள்ளூர நமக்குள்ள இருந்து நம்மளை இந்த செயலை செய்யும்படி ஆட்டி படைக்கிறவர். அதனால என்ன ஆயிடுதுன்னு நமக்குள்ள பகவான் உள்ள இருந்துட்டு இருக்கார், உள்ள இருந்துன்னு இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணாது அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கார். அவருடைய ஆக்கியினால்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காளே தவிர வேற சாதாரணமா பண்ண முடியாது. நாமளும் பாக்குறோம் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், பண்ண விடாம ஆயிடுச்சு சாருங்கிறோம். சார் நீங்க தான் இண்டிபெண்டன்டாச்சே, நீங்க நினைச்சா பண்ணலாமே, நேரம் பண்ணலாம் ஆனா சந்தர்ப்பம் வரலையேங்கிறோம். இப்ப என்ன பண்றது, ஏனா பிதேவேனாஸ்மி ததா கரோமி, யாரோ ஒருவர் நம்ம இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு தூண்டிட்டே இருக்கலாம். என்ன பண்றது, ஜானாமி தர்மம் நசமே பிரவருத்தி. துரியோதனன் போய் கேக்குற விஜராதிகள்லாம், ஏனப்பா நீ பண்றது தப்புன்னு தெரியாதா உனக்கு, என்ன ராஜ்யமெல்லாம் தர்மபுத்திரனுக்கு சேர்ந்தது, பிறக்கிறப்பே திருதராஷ்டர் கண் இல்லாம பிறந்த, கண்கள் இல்லாம பிறக்கிறதுனால அவளுக்கு வந்து ராஜ்யத்துல அதிகாரம் இல்லை. எப்ப திருதராஷ்டருக்கு ராஜ்யத்துல அதிகாரம் இல்லையோ அப்ப அவாண்டிய குழந்தைகளுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப யாருக்கு அதிகாரம்? பாண்டுராஜாவுக்கு தான் அதிகாரம். பாண்டுராஜாவுக்கு தான் பட்டம் கட்டினான். அப்ப பாண்டுராஜாவுடைய குழந்தைகளுக்கு தான் அந்த வம்சத்துல தான் வரணும், அந்த வம்சத்துல தான் வந்துருக்கணும். ஆனா பாண்டுராஜா என்ன பண்ணிட்டார், ராஜாவா இருக்கும்பொழுது அவருடைய 5 குழந்தைகளும் காட்டுல பிறந்தார், காட்டுக்கு போயிருந்தார், அங்கே பிறந்தார், அங்கே பிராணம் விட்டார். அங்கே வர வரையும் தான் இவா தேசத்தை கவனிச்சுட்டு இருந்தா. இப்போ ராஜாவா யாரு? ராஜா பாண்டுராஜா தான் ராஜா. அவருடைய குழந்தைகளுக்கு தான் ராஜா வர வேண்டி இருந்தது. ஆனா அவ நடுவுல என்ன பண்ணினா, அவ காட்டுக்கு போற சந்தர்ப்பத்துல இவ கவனிச்சுட்டு இருந்தார். கவனிச்சுட்டு இருந்ததுனால அவ குழந்தைகளும் சின்ன குழந்தைகளா இருக்கா, அவளுக்கு பட்டம் கட்ட வேண்டான்னு இவாளே கவனிச்சுட்டே இருக்கா. கடைசியில எல்லா ராஜ்யமும் இவாளே எடுத்துட்டா. அவ எங்களுக்கு வேணும்னு வந்து சரி பண்ணி பாதி ராஜ்யத்தை கொடுத்து அந்த பாதி ராஜ்யத்தையும் அதுக்கப்புறம் சூதாடம் ஆட்டி ஆடி கடைசியில என்ன பண்ணினா, அதையும் இவ வாங்கிட்டா. கடைசியில போய் கேட்கிறா, துரியோதனா உனக்கு தெரியாதா, ராஜ்யத்துல உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதேப்பா, நீ இப்படி எல்லா அதிகாரமும் எனதுன்னு சொல்றியே, அவளுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தா யுத்தமே இல்லாம போயிடுமேன்னு. அப்பதான் அவன் சொல்ல, ஜானாமி தர்மம், நான் பண்றது தப்புன்னு தெரியும், நசமே பிரவருத்தி, அவளுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு என் மனசுல தோணல, ஜானாமிய தர்மம், நான் இப்படி பண்றதெல்லாம் அதர்மம்னு எனக்கு நல்லா தெரியும், நசமே நிவருத்தி, இந்த வேண்டாமேன்னு திரும்பி போறதுக்கு என்னால முடியல. ஏன்னா கேனா விதேவே நகரதேனா, யாரோ வரை என் மனசுக்குள்ள இருந்து நீ இப்படி பண்ணாதே, அவளுக்கு ராஜ்யத்தை கொடுக்காதே, நீ ஜெயிப்பியோ ஜெயிக்க மாட்டையோ என்ன ஆனாலும் சரி, ராஜ்யத்தை மட்டும் உன் கையால கொடுக்காத, அவளோட ஜெயிச்சு எடுத்துக்கணும், கொண்டுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு தோன்றது சுவாமி. அது நான் கேட்கிறேன். அப்படின்னா என்ன, சில பேர் புத்திசாலிகளா இருக்கா இருந்தாலும் அவ சில சமயத்துல தப்பு பண்ணுவா, வேணும்னு தப்பு பண்ணுவா, அகங்காரத்தினால தப்பு பண்ணுவா. அந்த தப்பு வழியில ஏன்னாப்பா தெரிஞ்சவனா இருந்துக்கொண்டு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா என்ன பண்ணா, தலை எழுத்துன்னு இங்க சொல்வேன். அந்த தலை எழுத்துன்னு சொல்றதா நம்ம அந்தரியாதுன்னு சொல்றோம். உள்ளூர யாரோ ஒருத்தர் இருந்துட்டு இப்படி பண்ணாதே இப்படி பண்ணு அப்படின்னு தூண்டிட்டு இருக்காராம். அப்படி அந்த அந்தரியாமி எல்லோருடைய இதயத்திலையும் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த அந்தரியாமி நல்ல வழியிலேயே நம்மளை தூண்டணும்னு என்ன பண்ணணும் நமக்கு அப்படின்னு கேட்டா, நல்ல வழியிலேயே நீங்க இருந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுது தாங்கள் நல்ல வழியிலேயே இருந்து கொண்டிருக்கேடோ அப்பொழுது நல்ல வழியிலே தான் வருவேன், வேற வழியிலே வர முடியாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அந்தர்யாமி ஸ்வரூபம்னு பேரு. அந்த அந்தர்யாமியா பகவான் இருக்கார். த்ரயாணாம் லோகானாம் அந்தர்யாமிதயா ஆத்மா, மூலத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவருக்கு ஆத்மானு பேரு. இந்த அந்தர்யாமியா இருந்ததுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன். அவர் நம்மளை தூண்டிட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னேன். அப்ப ஒருத்தர் கேட்டார், என்னை இன்னொருத்தர் தூண்டி அவரால் தூண்டப்பட்டு நான் ஒரு நல்ல கர்மாவையோ கெட்ட கர்மாவையோ பண்ணினேன்னா அப்போ அதனுடைய பலம் யாரு சார், அவருக்கு என்ன போகணும், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. பேனாவனால ஒருத்தன் எழுதினா, ஒருத்தனை வச்சு எழுதினா, அதுக்கு பனிஷ்மெண்ட் பேனா தானே எழுதியது அதுக்குன்னு சொல்லுவிடா, யார் எழுதினானோ அவ தானே. அதே போல என்னை பண்ண விட்டவர் அவர், அப்போ அவருக்கு தானே புண்ணியமோ பாபமோ வரணும், எனக்கே வருது இன்ப துன்பங்கள் எனக்கு வருது அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற, நான் வந்து கர்மாவை பண்றதுக்கு சகாயம் பண்ணினே தவிர இப்படி பண்ணணும்னு சொல்லல. நம்ம மனசுக்குள்ள பழைய வாசனைகள்லாம் இருக்கு, அந்த வாசனைகளை பின்னால இருந்து கொண்டு மனசானது இப்படி நடத்தட்டும் என்பதற்கு மனசு செயல்படுவதற்கு சகாயம் பண்ணினார் அவ்வளவுதான். ஆனா ஆக்சுவலா பண்றதுன்னா உங்களுக்கு என்ன பழைய வாசனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பண்ணு. போன ஜென்மாவில நல்ல வாசனை இருந்தது நல்ல வழியில நீ போவேள், கெட்ட வாசனை இருந்தது கெட்ட வழியில போவேள். இப்ப இந்த தீபம் இருக்கு, தீபம் இல்லாத போனா நம்மளால கிளாஸ் நடத்த முடியுமா? முடியாது. புஸ்தத்தை நீங்க பார்க்க முடியாது. அப்ப இந்த தீபமானது நமக்கு என்ன பண்றது, புஸ்தத்தை பார்க்கும்படியும் நல்ல வழியில போகும்படியும் சகாயப்படுத்துறது. ஆனா இந்த தீபமானது இங்க எல்லாரும் உட்கார்ந்து சீட்டாடுறோம்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு ஆஃப் ஆயிடுமோ தீபம். ஆஹா, அப்ப என்னது தீபம் மாதிரி அவர் நல்ல காரியமும் கெட்ட காரியமும் பண்றதுக்கு உதவியா இருக்கார், எதை பண்ணினாலும் உதவியா இருந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை பண்றதுலயோ அல்லது கெட்ட காரியத்துல ஈடுபடுறதோ அவனவன் பண்ணினதான சம்ஸ்காரம் வழியாக. ஆகையால் நம்ம மனசுலயும் எப்படி இருக்கணும், நல்ல சம்ஸ்காரங்களே இருக்கணும். நல்ல சம்ஸ்காரங்களே இருக்கவையானால் அந்த பகவான் அந்தர்யாமனுடைய அனுகிரகத்தினால் நாம நல்ல வழியில போவோம். அது இல்லாமல் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கவையானால் அந்தர்யாமினால கெட்ட சம்ஸ்காரங்களா போகும், அவ்வளவுதான். இப்ப அந்தர்யாமி ஆனவர் நல்ல வழியிலையும் கெட்ட வழியிலையும் மனுஷியால தூண்டிட்டு இருக்காருன்னு சொன்னா, தூண்டிட்டு இருக்கிறது அவர் இஷ்டமாக அவர் தூண்டல, அவர் இஷ்டமாக அவர் தூண்டி இருப்பாரு, ஆனால் புண்ணிய பாபங்கள் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனா எப்படி தூண்டி கொண்டிருக்கார், எல்லாருக்கும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார் ஜெனரலா. அந்த சகாயம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவாவாளுக்கு எப்படிப்பட்டதான வாசனை இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பலத்தை அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கார். ஆகையால் பகவான் அந்தர்யாமியாக இருந்த போதிலும் சுகதுக்கங்களுக்கு அவர் பிரேரணம் பண்ணலே, பிரேரணம் பண்றதெல்லாம் அவாவாளுடைய கர்மா அப்படிங்கிறது தீர்மானம். ஆகையால் அந்தர்யாமியாக ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருக்க. உங்க ஆத்துல கரண்ட் இல்லாத போனால் ஒரு காரியமும் நடக்காது, காலமே காஃபி சாப்பிட முடியாது, சமையல் ஆகாது, மிக்சி கிரைண்டர் இவை எல்லாம் ஒன்றும் இல்லாத போனால் சமையல் ஆகாது, எலக்ட்ரிக்கல் குக்கர் இருக்கிற காலத்தில் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டும் வராது. இப்படி இருக்குமே ஏன்னா அந்த கரண்ட் என்ன சார் பண்ணுறதுன்னு, கரண்ட்டு எல்லா காரியமும் பண்ணும், ஆனால் எல்லாமும் கரண்ட்டு பண்ணுறதோ, கரண்ட்டை உபயோகித்து கொண்டு மனுஷியால் பண்ணிட்டு இருக்கார். அதே விதமாக அந்தர்யாமி எல்லாருக்கும் சமானமாக இருந்தாலும் அந்த அந்தர்யாமியை எப்படி நாம் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு தான் அந்த பல பலத்தடையும். ஆனால் அந்த அந்தர்யாமி என்கிறவர் இல்லாத போனால் ஒரு செயலும் ஒத்தராலையும் பண்ண முடியாது. ஆகையால் பகவான் அந்தர்யாமி ரூபமாக இருந்துட்டு இருக்கார், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருந்துட்டு இருக்கார். அதை கவனிக்கணும். அவர் இருக்க தொட்டு தான் கண்ணை பார்க்கறது, காதை கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, கை வேலை செய்கிறது, அதோட மட்டுமல்ல மனசு யோஜனை பண்ணுறது, புத்தி தீர்மானம் பண்ணுறது, அது இல்லாமல் எத்தனையோ உருப்படிகள் அதாவது தன் காரியத்தை பண்ணி கொண்டது நமக்கு தெரியாம. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா, வைஸ்வான ரூபமா வயதுக்குள்ள இருந்து கொண்டு நீங்க பாட்டுக்கு இந்த சீடை முறுக்கு அது இது லேக்கியம் பட்சியம் சோட்சியம் போச்சியம் எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டே இருக்கள், ஒன்று ரெண்டு மூணு ஏகாசம் ஏசிஸ்தமே, ஆனால் இத்தனையும் பண்ணி இருந்த போதிலும் அதை சரி பண்ணி மடம் உதவிப்பையும் உடம்புக்கு சௌக்கியமாக இருக்கும்படி பண்றாரு அல்லவா. இவைகள்லாம் எதனால பண்ணிட்டு, யார் பண்ணிட்டு இருக்கார், உள்ளூரை வைஸ்வான ஆத்மாவாக இருந்து கொண்டு அவரே பண்ணிட்டு இருக்கார். இதே போலயே உபயோகம் இல்லாத பதார்த்தங்கள் தெரியறது வெளியில தள்ளணும், அதையும் அவர் தான் பண்ணிருக்கார். நேர்மையாகவும் ஒண்ணுக்கு ரெண்டு வழியாகவும் அப்படித்தான் தண்ணி கொண்டிருக்கார் எல்லாத்திலையும். இதுல ஏதாவது ஒரு பகுதி சரியா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும், ஞாபகம் வச்சுக்கணும். அத்தனையும் சகாயம் பண்றவர் பரமாத்மா தான். ஆகையால் அந்தர்யாமியா இருந்து கொண்டு நமக்கு என்னைக்கு பிறந்தமோ அந்த கணத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி கணம் வரைக்கும் நிஜமாக நீங்க தூங்கினாலும் அவர் தூங்காமல், நீங்க எந்த வேலையும் செய்யாமலும் அவர் எல்லா வேலையும் செய்து கொண்டு உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார். ஆகையால் அவர் அந்தர்யாமி. அந்த யமயதி உள்ள இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நல்ல வழியிலேயே தூண்டிக்கொண்டு நமக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார். ஆகையால் அவருக்கு அந்தர்யாமி இன்னர் டுவெல்லர் இன்னர் கண்ட்ரோலர் எதையாவது சொல்லுங்க. அப்படி திரையாணாம் லோகானாம் அந்தர்யாமிதையா ஆத்மா இது அந்தர்யா த்ரிலோகாத்மா திரையோலோகாக அஸ்மா பரமார்த்ததா நபிஜ்யந்தே இதுவா த்ரிலோகாத்மா. மூணு உலகங்களும் அவரோட வசதா பேதம் இல்லை, தனியானது இல்லை, அவரே தான் மூணு உலகங்கள். இது என்ன சார்னர், மண்ணுல இருந்து குடத்தை உண்டு பண்ணினேன். இந்த குடம்ங்கிறது என்னதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குடம்னு நீங்க சொல்லிட்டே இருக்க, எல்லோரும் தான் சொல்றா, நீங்க மட்டும் சொல்லல, எல்லோரும் குடம்னு சொல்றா. அந்த குடமானது என்ன பண்றது, எதுக்கு உபயோகப்படுறது, தீர்த்தத்தை வைத்துக்கிறதுக்கு மற்ற பதார்த்தங்கள் வைத்துக் கொள்றதுக்கு உபயோகப்படுறது. இந்த குடத்துல என்ன சார் இருக்குன்னு யோசனை பண்ணா, மண்ணை தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது, வெறும் மண்ணு தான். மண்ணை ஆத்தாக்கரைந்து கொண்டு வந்தா, கொண்டு வந்து அதுல இருந்து கல் எல்லாம் எடுத்துவிட்டா சுத்தமா ஆக்கினா களிமண்ணை, அதை நல்லா பிசைஞ்சா, பிசைஞ்சு அதை தீர்த்தத்தை விட்டு நல்லா பிசைஞ்சு ரவுண்டா வச்சுருந்தான். அதுக்கப்புறம் சக்கரத்துக்கு மேல வச்சான். இப்ப எல்லாம் இதுவரைக்கும் களிமண் தான் சொல்லிட்டு, இத்தனை காரியங்கள் நடக்கிறப்ப மண்ணை கொண்டு வந்திருக்கார், மண்ணை இடத்துல சேர்த்து வச்சிருக்கார், மண்ணை பிசைஞ்சார், மண்ணில இருந்து கல்லை சேர்த்து எடுத்து சுத்தப்படுத்தினார், மண்ணை உருண்டையா ஆக்கினார், எல்லாம் மண்ணு தான் சொல்லி. ஆனா அந்த மண்ணை எப்பொழுது சக்கரத்துக்கு மேல வச்சாரோ அடுத்த கண்ணு சக்கரத்தை சுத்தினதுமே அதை கையை ஏதோ ஒரு மாதிரி பண்ணினாங்க சார், அது பண்ணினதுமே வயிறு பெருகு பெருத்து கழுத்து குறுகி ஒரு உருவம் உண்டது, புருது புதுன உதர ஆகாரம் அப்படின்னு ஒரு ஷேப் வந்தது. அந்த ஷேப் வந்ததுமே இதுவரைக்கும் மண்ணு உருண்டை மண்ணு உருண்டை மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தவன் அடுத்த கணம் இப்ப என்ன டக்கனு குடம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இப்ப குடம்னு சொல்ல ஆரம்பிச்சானே தவிர அதுல என்ன சார் இருக்குன்னு மண்ணு தான் இருந்தது. மண்ணை தவிர புதுசாக ஒரு பதார்த்தமும் சேர்க்கல. அதுல எந்த ஜலத்தை சேர்த்து வச்சானோ அந்த ஜலமும் காஞ்சி போயிடுச்சு. அப்ப விவகாரம் பண்ணிருக்க வெறும் மண்ணு தான். அந்த மண்ணாக இருந்ததை குடம் என்று சொல்ல தொடங்கினா மண்ணாக இருக்க பொழுது அதுல ஜலத்தை ஊத்திட்டு ஜலத்தை நிறுத்தி வைக்க முடியல. குடமாக ஆன பிறகு அதை சூளையில போட்டு அதை காத்து அதுக்கு வந்து ஒரு செவப்பான ஒரு கலர் வரும்படி பண்ணி அதை அழகாக உங்களுக்கு கொடுத்தான். இத்தனை பண்ணினாலும் அதுல மண்ணை தவிர ஒரு பதார்த்தமும் இல்லை. ஆனா அதை என்ன பண்ணினேன், இப்ப உங்களுக்கு உபயோகப்படுறதுங்கிற ஒரு காரணத்துக்கா அத குடம்னு ஒரு பேரு, அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு செயல், இத்தனை பண்ணினேன். இத்தனையும் பண்ணினாலும் அந்த மண்ணை தவிர வேறையோ யோசனை பண்ணி பாரு. ஸ்திரீகள் கையில வடை இருக்கு, அந்த வடையில தங்கத்தை தவிர வேற ஏதாவது இருக்கும். ஏதாவது இருந்ததுன்னா ஏமாந்து போனான்னு அர்த்தம். அதுல ஏதோ காவலி மாதிரி சேர்ந்து வச்சான்னா வேற ஏதோ ஏமாந்து போயிருக்காரு. நியாயமா தங்கத்தை நீங்க கொடுத்ததுல அந்த தங்கத்தை அப்படியே வளர்த்து கொடுத்துருக்கான். ஆகிய வளைன்னு தெரியும். அவன் வளைத்து கொடுத்துருப்பதுனால்தான் அதை வளர்ந்து இருக்கிறதுனால வளைன்னு தெரியும். இப்ப இந்த வலையில தங்கத்தை தவிர வேற ஏதாவது இருக்கோ இல்ல. அதனால காரணமும்னு சொன்னீங்கன்னா அந்த காரணத்துல காரியத்துல காரணத்தை தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது. எப்ப எந்த செயலா இருந்தாலும் அந்த செயல் எதுல இருந்து உண்டானதோ அதுதான். வேட்டி இருக்கு, இந்த வேட்டியில நூலை தவிர வேற ஏதாவது இருக்கோ, நூலை தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வேட்டின்னு பேரோ. அப்ப என்ன, எந்த காரியம் எந்த ஒரு ஒரு பொருள் உண்டாக்கியிருக்குன்னா அது எதுல இருந்து உண்டானதோ அதே பொருள் தான் இது. ஆனா என்ன புதுசா உண்டா இருக்குன்னு, ஒரு ஷேப் புதுசா உண்டா இருக்கு, ஒரு பேரு புதுசா உண்டா இருக்கு, அதுக்குன்னு ஒரு உபயோகம் புதுசா உண்டா இருக்கு. வெறும் பஞ்சா இருந்து அதை உடம்புல எப்படி கட்டிக்க முடியும், உடம்பு எப்படி மறைக்க முடியும், வெறும் பஞ்சு கையில கொடுத்துட்டு ஒரு ஒரு மூட்டை பஞ்சு கொடுத்து இதை கட்டிக்கு வந்து எப்படி கட்டிக்க முடியும். அப்ப என்ன பண்றதுன்னு அந்த பஞ்சை நூலாக பண்ணி நூலாக பண்ணி அதுக்கு இது பண்ணி அது விவரத்தை கொடுத்தாங்கன்னா அவன் நீங்கிட்ட அந்த இது பண்ணி நெச்சவாடா நெய்து உங்களுக்கு கொடுக்குற கொடுத்ததுமே அதை நீங்க உங்க உடம்புக்கு தகுந்த போல வசதியாக நீங்க ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறேன். இப்ப இது சரீரத்தை மறைக்கிறதை தவிர வெறும் பஞ்சா இருந்தா மறைக்க முடியுமா? ஆனா அந்த பஞ்சை தவிர வேற ஏதாவது இந்த வேட்டியில வேற ஏதாவது இருக்கும். பஞ்சு தான் இருக்கு, பஞ்சை இப்படி எல்லாம் வேட் பண்ணி இப்படி எல்லாம் தயார் பண்ணி மாறி 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 இப்படி வந்திருக்கு. ஆகையால் உலகத்துல எந்த செயலா இருந்தாலும் அந்த செயலெல்லாம் தன்னுடைய காரணம் என்னவோ அதுதான். இப்படி நீங்க பண்ணிட்டே பாருங்க, பசு மாட்டுல இருந்து பசு நெய்யுங்கிற பசு நெய் பசுல இருந்து நெய்யா வளர்ந்து இருக்கு இல்ல. அந்த நெய்யானது வெண்ணெயில இருந்து வந்தது, வெண்ணெயானது மோர கடத்தினால வந்தது, அந்த வெண்ணெய் மோர் கடத்து வந்தது, மோரானது தயிர்ல இருந்து வந்தது, தயிரானது பால்ல இருந்து வந்தது, பாலானது பசு மாட்டிலிருந்து வந்தது. இப்படி நீங்க போயிட்டேன்னா பசு நெய்னு சொன்னிடையானா அந்த பசு பால்ல இருந்து எப்படி நெய் வந்திருக்கோ அது டைரக்டா பால்ல இருந்து டைரக்டா நெய் வரலையோ, ஆனா இப்படி வரிசையா வந்திருக்கோ அதே மாதிரிதான். இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்துட்டாலும் இப்ப குடம்னு ஒரு பொருள் எடுத்துட்டேன், அந்த குடமானது எங்க இருந்து வந்தது, மண்ணில இருந்து வந்தது. மண் எங்க இருந்து வந்தது, ஜலத்துல இருந்து வந்தது. ஜலம் எங்க இருந்து வந்தது, நெருப்புல இருந்து வந்தது. நெருப்பு எங்கிருந்து வந்தது, காத்துல இருந்து வந்தது. காத்து எங்கிருந்து வந்தது, ஆகாசத்துல இருந்து வந்தது. ஆகாசம் எங்கிருந்து வந்தது, மாயையில இருந்து வந்தது. மாயை எங்கிருந்து வந்தது, பரமாத்மா இடத்துல வந்தது. இப்ப பசும்பாலில இருந்து பசு நெய் வந்தா போல பரமாத்மாவோட உலகம் எல்லாம் வந்திருக்கு. பரமாத்மா இடத்துல உலகம் எல்லாம் வந்திருக்குமே ஆனால் அப்ப இந்த உலகம் எல்லாம் என்ன சார்னர், எல்லாம் பரமாத்மா தான். இப்பதான் சொன்ன காரணமும் காரியமும் வேறு இல்லைன்னு. ஆனா காரணமும் காரியமும் வேறு இல்லையேன்னு சொன்னா வஸ்துதாக யோஜனை பண்ணி பாருங்க, காரணம் தான் இருக்கு, காரியம் இல்லை. அதே போல பரமாத்மா தான் எல்லாமாக இருக்கார். எல்லாமும் தோன்றதும் பரம்பொருள் தான், நாம அதை வேற விதமா நினைக்கிறோம். யாராவது குடத்தை பார்த்து இந்த மண்ணுன்னு சொல்வாடா, செங்கிலிய பார்த்து இந்த தங்கம்னு சொல்றாளா, தங்க செங்கிலின்னு சொல்லலாம். ஆனா வெறும்னு செங்கிலி காமிச்சா இது என்ன செங்கிலிங்கிறாள தவிர தங்கம்னு யாராவது சொல்றாளா, கிடையாது. இது என்னதுன்னு கேட்டா, எதனால செய்யப்பட்டதுன்னு கேட்டா, அப்புறம் தங்கம்னு சொல்லலாம் அறிந்தவா. மற்றவர்கள் அதுவும் சொன்னதில்லை. குடத்தை பார்த்ததுன்னா குடம்னு நூறு தரம் சொல்றாங்க தவிர அந்த குடத்துக்கு மேல இந்த மண்ணால உண்டான குடம்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் பரமாத்மாவாக இருந்த போதிலும் பரமாத்மான்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆகையால் வஸ்துதா யோஜனை பண்ணி பார்த்தவாளுக்கு, வேதாந்தம் வாசிச்சு பார்த்தவாளுக்கு, உண்மை என்றான்னு அறிந்தவாளுக்கு தெரியும், இந்த உலகமானது எல்லாம் பரமாத்மா தான். அதான் சொல்றார், த்ரயோலோகாஹ மூலங்களும் அஸ்மத் பரமார்த்ததா நபித்யந்தே. பரமார்த்ததா இந்த பரமாத்மா விட வேறானது இல்லை. ஆனா காணப்படும் பொழுது இது வேற மாதிரி காணப்படுறது. பசும் பாலும் பசு நெய்யும் பக்கத்துல வச்சோன்னா இந்த பால் வேற நெய் வேறுனு சொல்லுவான், இது ரெண்டும் ஒண்ணும் சொல்லுவானா? மண்ணும் குடந்து பக்கத்துல வச்சிருந்தானே மண் குடம்புன்னு சொல்றான். இது தெரியுது, சில சமயத்துல தெரியுது, சில சமயத்துல தெரியாது. சில பேர் ராத்திர காஃபி கொடுத்தாங்கன்னா அந்த பால் அதுல இருக்கா இல்லையானே டவுட் வந்துடும். என்ன சுவாமினார் அவ்வளவு அழகா இருந்ததுன்னு, இப்ப விவகாரம் என்னன்னா அது பால்ல இருந்து உண்டாச்சுன்னு தெரியுமா? தெரியாது. சில சமயத்துல தெரியும், சில சமயத்துல தெரியாது. அதே விதமாதான் பரமாத்மா இருந்த உலகம் எல்லாம் வந்திருந்த போதிலும் இது பரமாத்மான்னு நாலு பேருக்கு தெரியலை. தெரியாததுனால அது இல்லாம போகல. வஸ்துதா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அணுவிலையும் பரமாத்மா இருக்கார். அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மத்யஜந்தோன்மிதோ குஹாயான் தமக்ரதோ பத்யதிபீதசோகஹ தாது பிரசாதான் மகிமானமாத்மனஹா அப்படின்னு நம்ம மனசு எப்பொழுது பிரசாதம் தெளிவை அடையுமோ அப்பொழுது நாம் அந்த பரம்பொருளை அறிவோம். எங்க அறிவோம்? ஒவ்வொரு பொருளும் எதுக்காக காட்சிராமேஸ்வரம் போகணும்னு சொல்லல, போனா போயிட்டு வந்தோம். ஆனா என்னன்னா இருக்கிற இடத்துலயே இதயத்துக்குள்ளேயே நீங்க பரம்பொருளை பார்க்கலாம். எப்படி சார் பார்க்கறது? வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தோம், தானா தெரியும் அப்படி. அதனால திரையோ லோகாக அஸ்மத் பரம அஸ்மா பரமார்த்ததா நபித்யந்தே இது த்ரிலோகாத்மா. வெறும்னு மூலகமா இருக்கிறது மட்டும் இல்ல, மூலகத்துக்கும் கண்ட்ரோலரா இருக்கார். த்ரயோ லோகாஹ தாக்கியப்தாஹ ஸ்வேடு ஸ்வேடு கர்மசு வர்த்தந்தே இது த்ரிலோகேஷ. ஒவ்வொருத்தரும் அவாவா அவாவா காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அது என்ன சார்? உள்ளூர் அவர் இருக்க தொட்டு, உங்க ஆத்துல கரண்ட் இருக்க தொட்டு மிக்சி சுத்தறது டிவி பாடுறது. ஏன் டிவி சுத்தட்டுமே, சுத்தினா அப்புறம் என்ன ஆகும்? யோஜனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து எடுத்தா சூடா இருந்ததுன்னா அப்ப தெரியும். அப்ப என்னாச்சு? அததுக்கு அதது செயல். ஆனா அத்தனை செயலும் அந்த கரண்ட் தான் பண்றது. கரண்ட் தான் ஃபேன் கொண்டு இருந்து சுத்தறது, டிவி கொண்டு இருந்து குதிக்கிறது, வேற ஏதோ இருந்தது சில்லு இருக்கிறது, ஹீட்டர்ல இருந்து போட்டேன்னா உங்களுக்கு உஷ்ணமா வருது. எல்லாம் கரண்ட் தான். ஆனா அது வெவ்வேறு காரியங்களை பண்றது இல்லையா, அந்த வெவ்வேறு காரியங்களை அதை பண்ணும்படி அவர் தூண்டிட்டு இருக்காரு. உலகமெல்லாம் மாயேன்னா இல்லேன்னு சொல்லல, ஆனாலும் மாயிலையும் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு. சொப்னம் பொய் தானே உங்களுக்கு? சொப்னம் நிஜம்னு யாராவது ஒத்துக்கிறீங்களோ? கிடையாது, எல்லாம் சொப்னம் எல்லாம் பொய் தான். ஏன்னா காலம்பரம் எழுந்த பிறகு ராத்திரி நம்ம பார்த்ததான ஒரு பொருளும் இல்லை. அப்ப சொப்னத்துல நீங்க சாப்பிட்டுல ஏன் மூக்குள்ள போட்டுக்கிறதானே, இல்ல வாயில போட்டுக்கிறதானே, இது காதல போட்டுக்கிறதானே? சொப்னத்துல தோசை சாப்பிட்டாலும் அந்த வாயில தான் போட்டுக்கிறாங்க. ஏன் சார்னு கேட்டான்னு, சொப்னம் தான் பொய்யா சார், பொய்யானது எப்படி இருந்தா என்னன்னு கேட்டா கேள்விக்கு என்ன பதில் சொல்வேன்? அப்படி இல்ல, அது பொய்யாக இருந்த போதிலும் காலமே எந்த வழக்கத்துல போட்டிருக்கோமோ அந்த வழக்கத்துல அப்படியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகம் முழுக்க எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்தந்த உபாதி அந்தந்த செயல் தான் பண்ணும். ஃபேனு சுத்தத்தான் சுத்தம், பல்பானது எரியத்தான் எரியும். ஃபேன் எரிஞ்சுட்டு பல்பு சுத்திட்டு பண்ணாது லோகத்துல. என்ன சுவாமின்னு, அதுதான் அந்தர்யாமியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். கண்ணு பார்க்கவே தவிர கண்ணு கேட்காது, காது கேட்கவே தவிர காது பார்க்காது. என்னைக்கோ ஒரு நாள் கண்ணுக்கு வலியா இருக்க சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்காது. உன் இஷ்டம் இருந்தா நீ பண்ணு, இல்லைன்னா வாய் மூண்டுது. நானும் உன்னுடைய சகாயம் கேட்க மாட்டேன், நீயும் என்னுடைய சகாயம் கேட்கப்படாது, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்படித்தானே புலன்கள்லாம் இருக்கும். இப்படிப்பட்டதான புலனை வச்சுத்தானே நம்ம 100 வயசு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வேற யோஜனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் சகாயம் பண்றது இல்லையு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்காளே, சகாயம் பண்றது நல்லதா கெட்டதான்னு ஒரு 10 நாள் வரிசையா ஹிந்து பேப்பர்ல லெட்டர் பிரதியேட்டர் வந்துட்டே இருந்து, சில பேர் ரைட்டுங்கிறான், சில பேர் தப்புங்கிறான், கடைசியில் ஒன்றும் தீர்மானமாகவும் அவன் போடுறதை நிறுத்திவிட்டான். அது மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற பகுதிகள்லாம் ஒண்ணு கொண்டு உதவுகிறதோ இல்லை, அதது தன் காரியத்தை பண்றது. ஆனா அதுக்கு அந்தந்த செயலை பண்ணும்படி சகாயம் பண்றவர் யாருன்னு பரமாத்மா. ஆகையால் த்ரிலோகேஷ த்ரயோ லோகாஹ மூலங்களுக்குள்ள எல்லாமே ததா ஜ்ஞப்தா அவரால் ஏவப்பட்டு ஸ்வேஷு ஸ்வேஷு கர்மே கர்மசு அவாண்டே செயல்ல வர்த்தந்தை இது த்ரிலோகேஷ. அதுக்கப்புறம் கேசவா, பகவானுடைய நாம வேந்தன நாம கேசவா, கேசவா யஸ்வாஹா அப்படின்னு முதல் முதல்ல ஆசிரமனம் பண்ணும் பொழுதே ஆரம்பிக்கிறோம். ஏ சுவாமி கேசவா யஸ்வாஹான்னு ஆரம்பிக்கிறேன். கேசமுன்னா என்னது? கேசமுனா தலைமுடின்னு சொல்றாங்க சில பேர், அப்படி அர்த்தம் இல்லை. இந்த கேச சப்தத்துக்கு உயர்ந்ததான ஒரு அர்த்தம். க ஈஷா, க கம் பிரம்மா, கம் பிரம்மா, கானா பிரம்மான்னு அர்த்தம். ஈஷா பரமேஸ்வரன், நம்ம தேவரா இருக்கட்டும் பரமேஸ்வரனா இருக்கட்டும், அவ ரெண்டு பேருக்கும் இவருடைய ஆக்கையோட இருந்துட்டு இருக்காங்கிறதுனால கேசவா கம் ஈசஞ்ச வாதிதி கேசவா. சோ பிரம்மா ஈசான் இவ ரெண்டு பேருக்கும் மேல அவளுக்கு ஸ்திதி காலத்துல எல்லாவற்றையும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால கேசவா அப்படின்னு பேர். அது வந்து கேச சம்யகா சூர்யாதி சங்கராந்த அம்சவா சத்வத்தையா கேசவா. சாந்தி பர்வாவில் சூரியனிடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கிரணங்கள் இருக்கல்லவா அம்சங்கள், அதெல்லாம் கேசம்னு பேரும். அந்த கேசங்கள் அந்த அம்சங்கள்லாம் இவரிடத்துலேருந்து வந்தது. அதனால சூரியனிடத்தில் இருக்கக்கூடியதான ஒளிமயமான அம்சங்கள் எல்லாம் பகவானிடத்துலேருந்து வந்ததுங்கிறதுக்காக பகவானுக்கு கேசவா ஆகுது. அம்சமோ ஏ பிரகாசந்தே மம ஏகேச சம்ஹிதா சர்வஜ்ஞா கேசவம் தஸ்மாத் மாமாஹுர்த்விஜ சத்தமா. அம்சமோ ஏ பிரகாசந்தே, சூரியனிடத்துல எந்த கிரணங்கள் ஒளித்துக்கின்றனவோ மமதே கேசதம் கிகா அவெல்லாம் என்னுடைய ஒளிகள் தான். அதுக்குத்தான் நான் கேசமுன்னு பேர் வச்சிருக்கேன். சர்வஜ்ஞா கேசவம் தஸ்மாத், ஆகையால் தான் என்ன கேசவான்னு அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு இருக்கார். மாமாஹுர்த்விஜ தத்தமா இது மகாபாரதே. பிரம்ம விஷ்ணு சிவாட்சா சக்தய, பிரம்மதேவனத்தை உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி இருக்கு. மகாவிஷ்ணுவிடத்துல உலகத்தை காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. ஈஸ்வரனிடத்துல உலகத்தை அழிக்கக்கூடியதான சக்தி இருக்கு. அந்த மூணு சக்திகளும் எங்க பரமாத்மாவனிடத்துல தான் வெளியில வந்தது. ஆகையால் பரமாத்மாவுக்கு நம்ம கேசவான்னு பேர் வச்சிருக்கோம். பிரம்ம விஷ்ணு ஈசாக்கியா சிவாக்கியா சக்தயா கேசதம் கிதா சத்வத்தையா கேசவா திரயக்கேசினா அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. பாருங்க, ஒவ்வொரு பதத்துக்கும் வேதத்துல ஒரு இடம் இருக்கணும். ஆகையால் திரயக்கேசினாங்கிற வேதமானது இந்த கேசவாங்கிற ராமாவுக்கு ஆதாரமா இருக்கு. மக்கேச உவசுகாதலே அப்படின்னு விஷ்ணு புராணமும் சொன்னது. இது கேச சப்தா சக்தி பரியாயத்தின பிரயுக்தா. கோ பிரம்மேதிதமாக்யாதா ஈசோஹம் சர்வ தேகினாம் ஆவாம் தவாம்ச சம்போதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு ஹரிவம்சம் சொல்றது. ஹரிவம்சம் என்கிறது மகாபாரதத்திலே கடைசி பகுதி. மகாபாரதத்துல 18 பர்வம், அந்த 18 பர்வம் அக்கனுக்கு பின்னால கடைசியில பகவானுடைய வம்சத்தை சொன்னார். பகவானுடைய வம்சம்னா பகவானுக்கு 60,000 ஆட்சகாரிகள், அத்தனை பேருக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் 10 ஆண் குழந்தைகள், 10 பெண் குழந்தைகள், தசாத்யான் புத்ரானாதேஹி அப்படியே அத்தனை குழந்தைகள். அவளுக்கெல்லாம் தனியா ஒரு துவாரகான ஒரு இடத்தையே ஒரு ஊரையே தயார் பண்ணினார். அந்த ஊர்ல அவளாலையும் வச்சிருந்தார். அப்பொழுது அவளுக்கு பிறந்ததான குழந்தைகள் அவ வம்சம் அத்தனையும் சேர்ந்து ஹரி வம்சம், ஹரி மகாவிஷ்ணுடைய வம்சம், அவளுடைய வம்சத்தை சொல்லக்கூடியதான அம்சங்கள். கடைசியில அத்தனை பேரும் காலமாயிட்டான்னு சொல்றாரு. ஏன்னா பூமேர் பாராபதாதாய, பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் வந்தார். மறுபடியும் பாரத்தை குறைக்க வந்துட்டு இத்தனை பேர் உண்டு பண்ணியிருந்த நியாயமா சார் அப்படின்னு சொல்லப்படாது. நம்ம பிறக்கிறதும் உண்டு, ஆனா பிறக்கிறது ஒரு காலத்துல தானா அழிஞ்சு போயிடும். எத்தனை இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இந்த லோகத்துல எப்படி எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அதே விதமாக இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அந்த ஹரிவம்ச கிரந்தத்துல சொல்லியிருக்கு. கோ பிரம்மே திதமாக்கியாதா கேட்டவால க ஈச வா அப்படின்னு இருக்கு. க கம்ன பிரம்மா, கோ பிரம்மே திதமாக்கியாதா ஈச ஈசோஹம் சர்வ தேகினாம், எல்லா பிராணிகளுக்கும் நான் பிரம்ம ஈஸ்வரனா இருக்கேன். ஆவாம் தவ அம்சதம் பூதவ், ஆவாம் பிரம்மதேவரும் பரமேஸ்வரரும் தவாம்சதம் பூதவ் உங்களுடைய அம்சத்திலிருந்து உண்டானோம். தஸ்மாத் கேசவ நாமவான், ஆகையால் பகவானுக்கு கேசவன் என்றதான பெயரு அப்படின்னு சொல்லிருக்கு இது ஹரிவம்சே. அதுக்கப்புறம் கேசிஹா, கேசவஹான்னு நாம பார்த்தோம், கேசிய கொண்டவர் காலனே மினிஹா வீரஹா சுகுரத்தவருஜனேஸ்வரா. இந்த நாமாக்கள்ல வரிசையா பகவானுடைய சௌரியத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான அம்சங்கள் வருது. இங்க கேசி எனக்கூடியதான ஒரு அரக்கனை சொன்னார், கேசி நாமானம் அசுரம் ஹதவான் இது கேசவா. கேசி எனக்கூடியதான அரக்கன், அந்த அரக்கனை கொன்னதுனால்தான் அவருக்கு கேசவன் பேரு. சஹே துகம் சம்சாரம் ஹரதி இது ஹரிஹி, பகவானுடைய நாமா ஹரிஹி. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தையிரபி ஸ்மிருதா, கொடூரமான எண்ணம் இருந்தவனா இருந்த போதிலும் பகவான நினைச்ச மாத்திரத்தினால எல்லா பாவங்களும் போறதுன்னு சொல்லியிருக்கே, அப்படி உயர்ந்தத நாமா ஹரிங்கிற நாமா. அது என்ன? சஹேதுகம் சம்சாரம் ஹரதி, எல்லா விதமான சம்சார காரணத்தோட சம்சாரத்தை அழிக்கிறார், ஆகையால் பகவானுக்கு ஹரிஹின்னு பேர். இப்படி விசேஷமாக இன்னைக்கு நடந்ததுல காரணேமிக சௌதி சூரஜனேஸ்வரா திரிலோக ஆத்மா திரிலோகேஷா கேசவத்கேசிகா ஹரிஹே அப்படிங்கிற நாம வரைக்கும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பகவானுடைய வீரியத்தை சொல்லக்கூடியதான நாமாக்களாச்சு. பகவானை நினைச்சால் நமக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா விதமான காமனைகளையும் சொல்லக்கூடியதான நாமாக்கள், காமதேவ காம பாலஹா காமீகாந்த கிருதாகமஹா அனந்தேத்யவ பரு விஷ்ணு வீரோ அனந்தோ தனஞ்சயா அப்படிங்கிறத அடுத்த சக்த நாமாக்கள். இதை